கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று கேட்கப் போகும் வான்புரா நிகழ்ச்சி உங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டி இறைவனை பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இன்றும் இந்த வான்புரா நிகழ்ச்சியை கேட்பதற்காக வானொலி பெட்டிக்கு முன்னாலே ஆவலோடு அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு வான்புரா நேயர்களையும் ஆசீர்வதித்தரணும். இவர்களையும் இவர்களுடைய குடும்பங்களையும் உம்முடைய பார்வையில் கொண்டு வருகிறேன். இயேசுவே, இவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்று நீரே அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
But பார்க்கின்ற தந்தை, நிலை வாஞ்சையான நம் தந்தை, அவர் வாழ்கின்ற தந்தை, நிலை வாஞ்சையான நம் தந்தை.
மனிதனின் வார்த்தை உன்னை காயப்படுத்தினால், இறைவனின் வார்த்தை உன்னை ஆறுதல் படுத்தும். மனிதனின் வார்த்தை உன்னை காயப்படுத்தினால், இறைவனின் வார்த்தை உன்னை ஆறுதல் படுத்தும். இதய சுத்தம் என்பது உலக சிந்தையை வெறுப்பதால் அல்ல, இறைவனின் சிந்தையை ஏற்பதனால்தான் அது வரும். இதய சுத்தம் என்பது உலக சிந்தையை வெறுப்பதால் அல்ல, இறைவனின் சிந்தையை ஏற்பதனால்தான் அது வரும். பொருள் ஒரு மடங்கு மனிதரிடம் பெருகினால் ஆசை பன்மடங்கு அவனில் பெருகும் என்பதே உண்மை. பொருள் ஒரு மடங்கு மனிதனிடம் பெருகினால் ஆசை பன்மடங்கு அவனில் பெருகும் என்பதே உண்மை. தன் கணக்கை சரியாக அறியாமல் பிறரை சரியாக கணித்தாலும் அவன் அறுவாளி அல்ல, முட்டாளன். தன் கணக்கை சரியாக அறியாமல் பிறரை சரியாக கணித்தாலும் அவன் அறிவாளி அல்ல, முட்டாளன். உரிய முறையில் உன்னை நீ புரிந்து கொண்டால் பிறர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என கலங்க மாட்டாய். உரிய முறையில் உன்னை நீ புரிந்து கொண்டால் பிறர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என நீ கலங்க மாட்டாய். செல்வங்களின் பெருக்கம் அல்ல, இறைவனோடு உள்ள நெருக்கமே உனக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரும். செல்வங்களின் பெருக்கம் அல்ல, இறைவனோடு உள்ள நெருக்கமே உனக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரும். பிரச்சனைகளற்ற வாழ்க்கையை அல்ல, பிரச்சனைகளால் சோர்ந்து போகாத வாழ்க்கையைத்தான் தேவன் தருகிறார். பிரச்சனைகளற்ற வாழ்க்கையை அல்ல, பிரச்சனைகளால் சோர்ந்து போகாத வாழ்க்கையைத்தான் தேவன் தருகிறார். நேர்களே, இன்று எமது வான்பரா நிகழ்ச்சியிலே நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளும் பரிசுத்த திருமறை பகுதி மார்க்கு நற்செய்தி நூல் 5 அதிகாரத்திலே வசனங்கள் 1 இருந்து அவர்கள் கடலுக்கு அக்கறையில் இருந்த கேரசேனர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதனின் உறைவிடம். அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டி இருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலைவிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீய ஆவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அம்மனிதரிடம், உம் பெயர் என்ன என்று கேட்க அவர், என் பெயர் லேகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினர். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெரும் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர், அதாவது லேகியோன் பிடித்திருந்த அவர், ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அச்சமுற்றார்கள். அன்பு வான்பரா வானொலி நேயர்களே, கேரசேனர் பகுதிக்கு ஆண்டவர் இயேசு வந்தார். அங்கே தீய ஆவியினால் பிடிக்கப்பட்ட ஒரு மனிதரை கண்டார். அந்த மனிதனுக்குள்ளே பல தீய ஆவிகள் குடிகொண்டிருந்ததனாலே அந்த மனிதன் கல்லறைகளிலும் மலைகளிலும் வாழ்ந்து வந்தான். கூச்சலிட்டுக் கொண்டு இருந்தான். தம்மையே கற்களால் காயப்படுத்திக் கொண்டு இருந்தான். இந்த நிலையிலிருந்து இயேசு அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார். அன்பு வான்பரா நேயர்களே, இயேசு கேரசேனர் பகுதிக்கு வந்ததினாலே தீய ஆவி பிடித்திருந்த ஒரு மனிதனுக்கு விடுதலை உண்டாகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த கேரசேனர் பகுதியிலே தீய ஆவியின் ஆளுகைக்குள்ளே இருந்த அந்த இடம் விடுதலையாக்கப்படுகிறது. கேரசேனர் பகுதியிலே தீய ஆவியின் கட்டுக்குள்ளே பறிகொடுத்த ஒரு குடும்பம் விடுதலையாக்கப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? கேரசேனர் பகுதிக்கு இயேசு வந்தார். அன்பு வான்பரா வானொலி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய உள்ளங்களிலே இயேசு வரும் பொழுது நடப்பது இதுதான். அவர் வரும் பொழுது விடுதலை உண்டாகிறது. தீய ஆவியின் வல்லமைகளில் இருந்து, தீய குணங்களில் இருந்து, கெட்ட வழிகளில் இருந்து, தவறான பாதைகளில் இருந்து, இருள் சூழ்ந்த எண்ணங்களில் இருந்து, இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் இருந்து விடுதலை உண்டாகிறது. அதைத்தான் இன்றைய பகுதியிலே எம்மால் பார்க்க முடிகிறது. இதுவரைக்கும் பல ஆண்டுகளாக கேரசினர் பகுதியை பிசாசு ஆட்கொண்டிருந்தது, தீய ஆவிகள் ஆட்கொண்டிருந்தது. இதுவரைக்கும் பல ஆண்டுகளாக கேரசினர் பகுதியில் இருக்கிற ஒரு வாலிபனை பிசாசு, பல தீய ஆவிகள் அவனை கட்டி வைத்திருந்தது. அதனாலே அந்த இடத்திலே ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருந்தது. அவன் தன்னைத்தானே கற்களால் குத்திக் கொண்டு கூச்சலிட்டுக் கொண்டு ஓடி திரிந்தான். இதனாலே அங்கிருக்கிற மக்கள் மத்தியிலே சில பயங்களும் பீதிகளும் இருந்தது. ஆனால் இயேசு வந்ததினாலே அதற்கு ஒரு முடிவுண்டானது. பல ஆண்டுகளாக, பல வருடங்களாக தீய ஆவியினாலே தீய சக்தியினாலே கட்டப்பட்டிருந்த ஒரு இடம், கட்டப்பட்டிருந்த ஒரு மனிதர், கட்டப்பட்டிருந்த ஒரு குடும்பம் விடுதலையாக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். காரணம், அந்த பகுதிக்கு இயேசு வந்தார். அன்பு வாழ்கிறார் வாழ்வு நேயர்களே, ஆண்டவராக இயேசு தேவகுமாரன் இந்த பூமிக்கு ஏன் வந்தார் என்று சொன்னால், நம் எல்லோரையும் தீய ஆவியின் வல்லமையிலிருந்து, அலகையின் கட்டுகளிலிருந்து, அலகையின் வழியிலிருந்து, பாவத்தின் தன்மையிலிருந்து, பாவத்தின் வழியிலிருந்து எங்களை விடுதலையாக்கி இறையரசிலே சேர்க்கும்படியாகவே இயேசு வந்தார். முடிவில்லாத வாழ்விலே நாம் எல்லோரையும் சேர்த்துக் கொள்ளும்படியாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனித உருவெடுத்து இந்த பூமிக்கு வந்தார். அந்த இயேசு இன்றைக்கு எங்களுடைய உள்ளத்திலே, எங்களுடைய வீட்டிலே வரும் பொழுது விடுதலை உண்டாகிறது. அவர் வரும் பொழுது தீய ஆவிகள் அங்கு இருக்க முடியாது, தீய சக்திகள் அங்கு இருக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் இந்த பூமியிலே வந்து சிலுவை மரணத்தினாலே சாத்தானை அவர் நசுக்கினார். சாத்தானை எங்கள் கால்களின் கீழே கொண்டு வந்தார் என்று திருமறை சொல்லுகிறது. இந்த வான்பரா நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பு வான்பரா நேயர்களே, உங்களில் சிலருக்கு தீய ஆவிகளிலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். இன்னும் சிலர் தீய ஆவிகளுக்கு பயந்தவர்களாக இருக்கலாம். பரிசுத்த திருமறை தீய ஆவிகளை குறித்து பேசுகிறது. இந்த உலகிலே அசுத்த ஆவியின் வல்லமைகள் செயல்படுகின்றன என்பதை குறித்து பரிசுத்த திருமறை எங்களுக்கு திட்ட தெளிவாக எடுத்து காட்டுகிறது. தீய ஆவியின் செயலால் தான் இன்றைக்கு இந்த உலகிலே பலதரமான பாவ செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, பல கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன, இன்னும் பலர் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், தீய ஆவியே என்று சொல்லி திருமறை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த தீய ஆவியின் வல்லமையில் இருந்து இயேசு எங்களுக்கு விடுதலை கொடுப்பவர். ஆகவே ஆண்டவரே, இயேசுவே என் வாழ்க்கையில் வந்து எனக்கு விடுதலை தாரும் என்று அவர் கரங்களிலே அர்ப்பணிப்பீர்களா? நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வான்பரா நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் மேலே உடைய வல்லமை இறங்கி வரட்டும். கேரசேனர் பகுதிக்கு நீர் வந்ததினாலே அங்கு ஒரு விடுதலை உண்டானது போல, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற உள்ளத்திலே இப்பொழுதே உம்முடைய இறைப்பிரசன்னம் இறங்கி வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவருடைய இல்லங்களிலே, இவருடைய குடும்ப வாழ்க்கையிலே உம்முடைய தேவ பிரசன்னம் இறங்கி வந்து இப்பொழுதே விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். தீய ஆவியின் வல்லமைகளில் இருந்து, அசுத்த ஆவியின் கட்டுக்களில் இருந்து, கெட்ட வழிகளில் இருந்து, தீய எண்ணங்களில் இருந்து ஆண்டவரே இப்பொழுதே ஒரு விடுதலை உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஆசீர்வதித்தரணும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு வான்பரா வாழ்ந்த நேர்களே, கேரசேனர் பகுதிக்கு இயேசு வந்த பொழுது அலகையின் பிடியிலே அகப்பட்டிருந்த ஒரு மனிதருக்கு விடுதலை உண்டாகிறது. அந்த மனிதரை பற்றி என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலிகளால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டி இருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டுக் கொண்டு இருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அன்பு வான்பரா வாழ்ந்த நேயர்களே, ஒரு மனிதருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பாருங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு வேதனைக்குள்ளே, துன்பத்துக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அவனை எல்லாராலும் கட்டி வைக்க முயற்சித்தாலும் அவனால் அவனை கட்டி வைக்க முடியாமல் போய்விட்டதா? அப்படினால் அவன் யாருக்கும் அடங்காதவனாக, யாராலும் அவனை அடக்க முடியாத முறையிலே அவனுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இரவு பகலாக அவன் கூச்சலிட்டுக் கொண்டே திரிந்தானாம். கல்லறைகளிலும் மலைகளிலும் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தானாம். எவ்வளவு இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை! யாரும் விரும்பாத ஒரு இடத்தை தன்னுடைய வாழ்க்கைக்காக அவன் தெரிந்து கொள்கிறான். கல்லறைகளை மலைகளை யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் இந்த மனிதன் அதையே விரும்பி ஓடி திரிகிறானாம். தன்னையே தான் கற்களால் கிழித்துக் கொள்ளுகிறானாம். யாரும் விரும்பாததை இந்த மனிதன் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையிலே வந்த தீய ஆவியின் கட்டுக்களாகும். அதனாலே அவன் கட்டப்பட்டிருந்ததினாலே அவனுடைய வாழ்க்கை சீரழிந்தே போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு மனிதனை இப்படி வாழமா உருவாக்கினார்? இல்லை. திருமறை சொல்லுகிறது, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஆதியிலே மனிதனை ஆண்டவர் உண்டாக்கினார். ஆதாம ஏவாளை உண்டாக்கின கடவுள் அவர்களை அழகான ஒரு தோட்டத்திலே வைத்திருந்தார் என்றுதான் திருமறை சொல்லுகிறது. ஆண்டோர் படைத்த எல்லாவற்றையும் நன்மையாய் கண்டார் என்றுதான் சொல்லுகிறது. ஒரு மனிதன் இந்த உலகிலே நன்மையாக நலத்தோடு வாழ வேண்டும், நிறைவாக வாழ வேண்டும் என்றுதான் கடவுள் மனிதனை உண்டாக்கினார். ஆனால் பாவம், இருள், சாத்தானுடைய வல்லமை இந்த உலகத்தை இருளாக்கினது. இன்றைக்கு இந்த மனிதன், கேரசினர் பகுதியிலே வாழுகிற இந்த மனிதன், அழகையின் கட்டினால் கட்டப்பட்டதினாலே அவனுடைய வாழ்க்கை அலக்கழிந்து கொண்டே இருக்கிறது. இப்படியே அலைக்குழிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விட்டுவிட்டாரா? இல்லை. அந்த வாழ்க்கையிலிருந்து அந்த மனிதனுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்றுதான் இயேசு கேரசினர் பகுதிக்கு வருகிறார். இயேசு கேரசினர் பகுதிக்கு வந்ததினாலே இதுவரைக்கும் பல ஆண்டுகளாக கட்டி வைக்க முடியாத அளவுக்கு தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொண்டு கல்லறைகளிலும் மலைகளிலும் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனுக்கு, இரவு பகலாக கூச்சலிட்டுக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனுக்கு விடுதலை உண்டாகி புது வாழ்வு பிறக்கிறது. அன்பு வாழ்வார் வாழ நேர்களே, நானும் நீங்களும் இன்றைக்கு இயேசுவினிடத்திலே வரும் பொழுது இந்த புது வாழ்வைத்தான் இயேசு நமக்கு கொடுக்கிறார். இந்த தியானத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் கூட வேதனையிலும் துன்பத்திலும் அலக்கழிந்த ஒரு வாழ்க்கையிலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கலாம். கண்ணீரும் கவலையுமே உங்கள் வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கலாம். அதிலேயே நீங்கள் இருந்துவிட வேண்டும் என்று நம் ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. மாறாக அதிலிருந்து விடுதலை கொடுக்கவே இயேசு இந்த உலகிற்கு வந்தார், இந்த பூமிக்கு வந்தார். கேரசினர் பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர் வாழ்நாள் எல்லாம் அப்படியே இருளிலே வாழ்ந்து அவன் மரித்து போக வேண்டும் என்று இயேசு விரும்பவில்லை. மாறாக அவனுக்கு விடுதலை உண்டாக வேண்டும் என்று இயேசு விரும்பி அந்த இடத்திலே வந்தது போல, இன்றைக்கும் இந்த உலகிலே நாம் எல்லோரும் எப்பொழுதும் வேதனையிலும் துன்பத்திலும் அழகையின் கட்டிலே வாழ வேண்டும் என்று இயேசு விரும்பாமல், நாம் எல்லோரும் நரகத்திலேயே போய் விழுந்து விட வேண்டும் என்று இயேசு விரும்பாமல், அதிலிருந்து விடுதலையாக்கி பரலோகத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே வாழ்வார் நேர்களே, இயேசுவே என் வாழ்விலே வாரும், ஆண்டவரே என் உள்ளத்திலே வாரும், என் குடும்பத்திலே வாரும், எனக்கு விடுதலை தாரும், எனக்கு புது வாழ்வு தாரும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது அதை ஆண்டவர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இதோ இந்த கேரசினர் பகுதிக்கு வந்த இயேசு அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற தீய ஆவியின் வல்லமையை கட்டுக்களை கண்ட பொழுது அந்த மனிதனை விட்டு வெளியே போ என்று சொல்லி தீய ஆவிக்கு கட்டளை இட்டிருந்தார். இயேசு கட்டளை இடும் பொழுது தீய ஆவிகள் நடுங்குகிறது, அடங்குகிறது. ஆமன்பானவர்களே, ஆமான்புராணியர்களே, ஆண்டவருடைய வல்லமை உங்கள் குடும்பத்திலே வரும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது, ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது தீய ஆவிகளுக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார், வெளியே போ, என் மகனை விட்டு, என் மகளை விட்டு, என்னுடைய வீட்டை விட்டு, என் குடும்பத்தை விட்டு தீய ஆவியின் வல்லமைகள் வெளியே போகும்படி ஆண்டவர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். இதோ என்ன சொல்லுகிறது திருமறை பாருங்கள், தீய ஆவிகள்லாம் அந்த மனிதனை விட்டு வெளியேறிய உடனே அந்த மனிதர் ஆடை அணிந்தவராக அறிவு தெளிவுடன் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருந்தாராம். இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருந்த மனிதர், கூச்சலிட்டுக் கொண்டிருந்த மனிதர், ஆடை இல்லாமல் சங்கிலிகளால் கூட கட்டி வைக்க முடியாத அளவுக்கு கல்லறைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர் இப்பொழுது ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருப்பதை மக்கள் கண்டார்களாம். பார்த்தீர்களா? அதற்காகவே இயேசு வந்தார். இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி எங்களுக்கு மீட்பின் ஆடையை உடுத்துகிறார். இயேசு தன்னுடைய தூய ஆவியின் வல்லமை எங்களுக்கு பொழிந்து இயேசுவின் பிள்ளைகளாக வாழும்படி எங்களை ஆசீர்வதிக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவரிடத்திலேயே நம்மை சேர்த்து விடுகிறார். ஆகவே வான்புறாணியர்களே, ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது இந்த அற்புதம் தான் நடக்கிறது. விடுதலை உண்டாகிறது, அமைதி உண்டாகிறது, சமாதானம் உண்டாகிறது, வெற்றி உண்டாகிறது, மீட்பு உண்டாகிறது. இதோ அந்த இயேசுவினிடத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த தியானத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற மக்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். உமது வல்லமை இப்பொழுதே இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். கேரேசினர் பகுதியிலே வந்த இயேசுவே, அந்த மனிதனுக்கு நீர் விடுதலை கொடுத்தது போல இன்றைக்கும் இந்த வான்புறா நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற மக்கள் மேலே உம்முடைய விடுதலையின் வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே இவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும், இப்பொழுதே இவருடைய குடும்பத்தில் விடுதலை உண்டாகட்டும், இப்பொழுதே இவருடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாகட்டும். நோயில் இருந்து, கண்ணீரில் இருந்து, கவலையில் இருந்து, சாபங்களில் இருந்து, கஷ்டங்களில் இருந்து, இருளில் இருந்து இயேசுவே நீர் விடுதலை தந்து மகிழ்ச்சியோடு வெற்றியோடு வழி நடத்துவீராக. எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே இந்த வான்பரா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். எந்த மனிதனும் வாழ்க்கையிலே துன்பத்தை விரும்புவதில்லை, எந்த மனிதனும் வாழ்க்கையிலே துன்பத்தை தேடுவதில்லை, மாறாக மகிழ்ச்சியையே மனிதன் விரும்புகிறான், அந்த மகிழ்ச்சியையே மனிதன் தேடுகிறான். பிலிப்பியருக்கு பவுல் எழுதிய கடிதத்திலே 4 அதிகாரத்திலே 4 வசனத்திலிருந்து 7 வசனம் வரையும் பார்க்கும் பொழுது பவுல் பிலிப்பியருக்கு இப்படி எழுதுகிறார். ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். பிலிப்பு நகர மக்களுக்கு பவுல் எழுதும் பொழுது ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறார். தொடர்ந்து 5 வசனத்திலிருந்து அவர் இப்படி சொல்லுகிறார், கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும், ஆண்டவர் அண்மையில் உள்ளார், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அன்பு வான்பரா வானொலி நேயர்களே, எல்லா மனிதர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த மகிழ்ச்சியை மனிதன் பல இடங்களிலே தேடுகிறான். ஒரு சிலர் மனிதர்களே தேடுகிறார்கள், சில ஆண்கள் பெண்களிலே தேடுகிறார்கள், சில பெண்கள் ஆண்களிலே தேடுகிறார்கள், இன்னும் சிலர் பணத்திலே தங்கள் மகிழ்ச்சியை தேடுகிறார்கள், இன்னும் சிலர் பொருளிலே தங்கள் மகிழ்ச்சியை தேடுகிறார்கள், இன்னும் சிலர் படிப்பிலே தங்கள் மகிழ்ச்சியை தேடுகிறார்கள், இன்னும் சிலர் விளையாட்டு துறைகளிலே மகிழ்ச்சியை தேடுகிறார்கள், இன்னும் சிலர் வேலை வாய்ப்பிலே மகிழ்ச்சியை தேடுகிறார்கள். சிறப்பான ஒரு வேலை செய்வதனாலே அவர்களுடைய உள்ளம் மகிழ்கிறது. இன்னும் சிலர் குடும்பத்திலே மகிழ்ச்சியை தேடுகிறார்கள், கணவன் மனைவியிலே, பெற்றோர் பிள்ளைகளிலே, இப்படியாக சகோதர சகோதரிகளிலே என்று மகிழ்ச்சியை மனிதன் பல வழிகளிலே தேடுகிறான். இப்படியாக மகிழ்ச்சியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற மனக்குலத்திற்கு பரிசுத்த வேதாகமம் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறது, உங்கள் மகிழ்ச்சியை கடவுளில் தேடுங்கள், உங்கள் மகிழ்ச்சியை கடவுளில் தேடுங்கள். அன்பு வான்புறா வானொலி நேயர்களே, உங்கள் மகிழ்ச்சியை கடவுளில் தேடுங்கள் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏன் கடவுளில் தேட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், கடவுளிடத்தில் இருந்து வருகின்ற சமாதானத்தில் தான் நிறைவு உண்டு, முழுமை உண்டு. கடவுளிடத்திலிருந்து வருகிற சமாதானத்திலே மன நிறைவு உண்டு. ஆகவே இறைவனே நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக, மகிழ்ச்சியை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். உண்மையான அந்த மகிழ்ச்சி இறைவனிடத்திலிருந்து தான் வருகிறது. இறைவனிடத்திலிருந்து நமக்கு வருகின்ற மகிழ்ச்சியில் இருந்து ஒருபோதும் தீமை வந்து விடாது, கெடுதி வந்து விடாது, துன்மார்க்கம் வந்து விடாது. ஆனால் எமது மகிழ்ச்சியை நாம் பல உலக வழிகளிலே தேடுவோம் என்றால், பணத்திலோ பொருளிலோ அல்லது மனிதனிடத்திலோ நாம் தேடுவோம் என்றால், அந்த மகிழ்ச்சி சில வேளை நம்மை தவறான வழிகளே கொண்டு போய்விடலாம், தவறான பாதைகளை நமக்கு காட்டிவிடலாம், தவறான பழக்க வழக்கங்களை நம்மிடத்திலே கொண்டு வந்து அது சேர்த்து விடலாம். ஆகவேதானே நாம் கடவுளிலே மகிழ்ச்சியை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மிடத்திலே பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், பலவிதமான அந்தஸ்துகள் இருக்கலாம், இவைகளெல்லாம் இருந்தாலும் நாம் உண்மையிலேயே நமது மகிழ்ச்சியை கடவுள் வழியாக தேடும் பொழுது, கடவுளிடத்திலே தேடும் பொழுது, கடவுள் மேல் நம்பிக்கையோடு தேடும் பொழுதுதான் நம்மிடத்தில் இருக்கிற பணமோ பொருளோ அல்லது அந்தஸ்தோ அல்லது எதுவாக இருந்தாலும் சரி நம்மை தவறான வழியிலே இழுத்து கொண்டு போய்விடாதபடி நாம் பார்த்துக் கொள்ளுவோம். ஏனென்றால் நம்முடைய மகிழ்ச்சியை நாம் இறைவனிடத்திலே இறைவன் வழியாக தேடுவதனாலே. ஒருமுறை ஒரு அரசனுக்கு மனதிலே சரியான வேதனை துன்பம் அவனிடத்திலே அமைதி காணப்படவில்லை. ஆகவே அந்த சமாதானத்தை அந்த மகிழ்வை அவன் அடைந்து கொள்வதற்காக பல முயற்சி எடுக்கிறான், ஒன்று முடியவில்லை. அந்த அரசனிடத்தில் பெரிய மாளிகை இருக்கிறது, நிறைய பணம் இருக்கிறது, நிறைய உடுப்புகள் இருக்கிறது, நிறைய சேவகர்கள் இருக்கிறார்கள், எல்லாம் அவனுக்கு இருந்தாலும் அவனுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி இருக்கவில்லை. ஆகவே அந்த மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வதற்காக தன்னுடைய சேவகனை அழைத்து சொல்லுகிறான், இதோ என்னுடைய நாட்டுக்குள்ளே நீ போய் யாராவது ஒருவன் மகிழ்ச்சியாக இருப்பதை நீ கண்டால் அவனிடத்திலிருந்து ஒரு ஆடையை எனக்கு வேண்டிக் கொண்டு வா என்று சொல்லி இந்த சேவகன் புறப்பட்டு போய் நாடு முழுவதும் தேடுகிறான். யாரும் மகிழ்ச்சியா இருப்பதை காணவில்லை. ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு துக்கத்திலே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஏதோ ஒரு துயரத்திலே அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மனிதர், இந்த சேவகர் யாரையுமே மகிழ்ச்சியா இருப்பதை காணாமல் மீண்டும் அரண்மனையை திரும்பிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒருவரை காண்கிறான். அவன் ஆடி பாடி மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்கிறான். அந்த மனிதனிடத்திலே இந்த சேவகர் போய், ஐயா, நான் அரசனுடைய சேவகர், என்னுடைய அரச துக்கத்திலே துயரத்திலே மூழ்கி போயிருக்கிறார். ஆகவே யாராவது ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் அவனிடத்திலிருந்து ஒரு ஆடையை வேண்டிக் கொண்டு வா என்று சொல்லி என்னை அனுப்பியிருந்தார். நான் இந்த நாடு முழுவதும் தேடினேன், யாரும் மகிழ்ச்சியா இருப்பதை காணவில்லை. உம்மைத்தான் நான் மகிழ்ச்சியா இருப்பதாக காண்கிறேன். ஆகவே தயவு செய்து எனக்கு ஒரு ஆடையை கொடும், அந்த ஆடையை கொண்டு போய் நான் அரசனிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். அதற்கு அந்த மகிழ்ச்சியாக ஆடி பாடி துள்ளி மகிழ்ச்சியா இருக்கின்ற அந்த மனிதன் அந்த சேவகனிடத்திலே சொல்லுகிறான், ஐயா, என்னிடத்திலே ஒரு ஆடையும் இல்லை, என்னிடத்திலே ஒரு ஆடையும் இல்லை, அதனால்தான் நான் மகிழ்ச்சியாகவே இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னானா. அன்பு வான்புறா வானொலி நேயர்களே, எல்லாமே இருக்கிற ஒரு மனிதன் உள்ளத்திலே மகிழ்ச்சி இல்லாமல் அரண்மனையிலே மூழ்கி போயிருக்கிறார். ஆனால் உடுப்பதற்கு ஒரு ஆடையே இல்லாத ஒரு மனிதன் உள்ளத்திலே மனநிறைவோடு இருக்கிறானாம், மகிழ்ச்சியோடு இருக்கிறானாம், பார்த்திருக்கலாம். அப்படி என்றால் இன்றைக்கு மன மகிழ்ச்சியை மனிதன் பொருளிலே, பணத்திலே, மனிதனிலே, இன்னும் பல வழிகளிலே தேடுகிறான். இவைகளெல்லாம் இருக்கிறவர்கள் மன மகிழ்ச்சியா இருக்கிறார்களா? இல்லை, மாறாக இறைவனிலே நம்பிக்கையோடு இருக்கிறவர்கள், இறைவனிலே தங்கி வாழுகிறவர்களுக்கு இறைவன் எது இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, உள்ளத்திலே தெய்வீக சமாதானத்தை நிறைவாக அவர் கொடுக்கிறார். ஆகவே வான்புறா வானொலி நேயர்களே, அந்த தெய்வத்திடத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, எனக்கு நீர்தாம் இன்றைக்கு நிறைவான மகிழ்ச்சியை தாரும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு வான்புறா வானொலி நேயர்களே, கடவுளை நம்புகின்ற மக்களாகிய நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் பவுல் பிலிப்பி நகர மக்களுக்கு சொல்லுகிறார், கடவுளுக்குள் ஆண்டவருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள் என்று மீண்டும் சொல்லுகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். கடவுளுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், அதுதான் கடவுளுடைய விருப்பம். ஆகவேதானே பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு நற்செய்தி நூல் 1 அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், கடவுள் நம்மோடு இருக்கிறார், அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படுகிறார் என்று சொல்லி. இமானுவேல் யாக பிறந்த அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? அப்ப கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறாரே, ஆகவே நாங்கள் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டியவர்கள். ஒரு பிள்ளை பெற்றோர் தன்னோடு இருக்கும் பொழுது எல்லா கவலையும் மறந்து மகிழ்ச்சியாயிருப்பது போல, அல்லது ஒரு கணவன் மனைவி ஒருவர் ஒருவர் மேலே நேசமா இருக்கின்ற ஒரு கணவன் மனைவி ஒன்றா இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் மறந்து மகிழ்ச்சியா இருப்பது போல, கடவுளை நம்புகின்ற மக்களாகிய நாம் ஒன்றை அறிந்து கொள்ளுவோம். கடவுள் நம்மோடு இருப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா வேளைகளிலும் நம்மோடு இருக்கிறாராம். துன்பத்திலும் சரி, கைவிடப்பட்ட நிலையிலும் சரி, வேதனையிலும் சரி, நோயிலும் சரி, கண்ணீரிலும் சரி, கவலையிலும் சரி, தேவைகள் மத்தியிலும் சரி, எதிர்ப்புகள் மத்தியிலும் சரி, பிரச்சனைகள் மத்தியிலும் சரி, என்னதான் சூழ்நிலை நமது வாழ்க்கையில் வந்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. ஆகவேதான் பவுல் சொல்லுவார், கடவுள் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை. கடவுள் நம்மோடு இருக்கும் போது, நமது சார்பில் இருக்கும் போது, நமக்கு எதிராக யார் இருக்க முடியும் என பரிசுத்த பவுல் திருத்துதர் பவுல் சொல்லுவதை நாங்கள் ரோமருக்கு எழுதிய நிருபம் 8 பார்க்கிறோம். பார்த்தீர்களா? அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை. அவர் நமது சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருப்பவர் யார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஆம், கடவுள் நம்முடைய சார்பாக இருக்கும் பொழுது, நமக்கு எதிராக எந்த துன்பமும் வேதனையும் இருந்தாலும் அது நம்மை அணுக முடியாது, அது நம்மை வெற்றி கொள்ள முடியாது. கடவுள் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், அவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே அன்பு வான்பரா நேர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மனநிறைவை நாம் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுவோம். கடவுளிடத்திலிருந்து எப்படி பெற்றுக் கொள்ளுகிறோம்? அவர் மேல் நமக்கு உண்டாகின்ற அந்த நம்பிக்கையினாலே. அந்த நம்பிக்கை எப்படி உண்டாகிறது? கடவுளுக்கும் நமக்கும் உள்ள அந்த தொடர்பினாலே, எமக்கும் கடவுளுக்கும் உள்ள அந்த ஜெபத்தின் தொடர்பு, ஜெப வாழ்க்கை, இறை வார்த்தையை படிக்கின்ற அந்த வாழ்க்கை, இறைவனோடு தொடர்பு கொண்டு திருவழிபாடுகளிலே இறைவனோடு உண்மையாகவே ஒன்றித்து நம்பிக்கையோடு நம்மை அர்ப்பணித்து நாம் வழிபாடுகளிலே பங்கேற்றுக் கொள்ளும் பொழுது, இதன் வழியாக எமக்கும் இறைவனுக்கும் இடையிலே உண்டாகின்ற அந்த பரிசுத்தமான உறவு நமது வாழ்க்கையிலே இறை சமாதானத்தை, இறைவன் கொடுக்கின்ற அந்த மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. ஆகவே அன்பு வான்பரா வானவர்களே, கடவுள் உங்களோடு இருக்கிறார். அவரிடத்திலே அந்த மன அமைதியை நீங்கள் தேடும் பொழுது அந்த தெய்வம் உங்களுக்கு அந்த நிறைவான சமாதானத்தை, மனிதன் கொடுக்க முடியாத, உலகத்திலிருந்து கிடைக்காத அந்த மகிழ்ச்சியை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அன்பு வான்பரா வாழ்ந்த நேர்களே, மகிழ்ச்சியாக இருங்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். உண்மையான மகிழ்ச்சியை நாங்கள் இறைவனிடத்தில் இருந்துதான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உண்மையான மகிழ்ச்சியை இறைவனிடத்திலே தேட வேண்டும் என்று நாம் தியானித்து வருகிறோம். எங்களுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக வளரச் செய்வது அல்லது இரட்டிப்படைய செய்வது என்ன தெரியுமா? நம்மிடத்தில் இருக்கின்ற பகிர்வு மனப்பான்மையாகும். நாம் சுயநலம் உள்ளவர்களாகவே இறைவனை தேடிக்கொண்டிருக்க கூடாது. எமது வாழ்க்கையினுடைய மனமகிழ்ச்சிக்காக நாம் இறைவனிடத்திலே வந்து இறைவனிடத்திலே அந்த மனமகிழ்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற நாம் பகிர்ந்து வாழுகின்ற மனப்பான்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பகிர்ந்து வாழுகின்ற மனப்பான்மை, நாம் பகிர்ந்து வாழும் பொழுதுதான் அதன் வழியாக இன்னும் நிறைவான மகிழ்ச்சியை இறைவன் நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வருவதை காண முடியும். திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு பரவந்தவர்களிடத்திலே சொல்லுகிறார். லூக்காஸ் நற்செய்தியின் 3 இரண்டு அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்று சொல்லுகிறார். இரண்டு அங்கிகளை உடையவர்கள் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும். பார்த்திருக்கலாம், பகிர்ந்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கை. இன்றைக்கு கணவன் மனைவி மத்தியிலே கூட, பெற்றோர் பிள்ளைகள் மத்தியிலே கூட, சகோதர சகோதரிகள் மத்தியிலே கூட பகிர்ந்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கை முறை மறைந்து போய் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நானும் என்னுடைய குடும்பமும், நானும் என்னுடைய உடலும், நானும் என்னுடைய வீடும் என்று சொல்லி அவரவர்கள் சுயநலவாதிகளாக மாறிக்கொண்டு போகிறார்கள். இப்படி சுயநலவாதிகளாக மாறுவதனாலே நிறைவான மகிழ்ச்சியை, இறைவன் கொடுக்கின்ற அந்த நிறைவான மகிழ்ச்சியை நமது வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியாது. மாறாக நம்மிடத்திலே உள்ளவைகளை பகிர்ந்து வாழும் பொழுது, கணவன் தன் மனைவியோடு பகிர்ந்து வாழும் பொழுது, மனைவி தன் கணவனோடு பகிர்ந்து வாழும் பொழுது, பெற்றோர் பிள்ளைகளோடு, பிள்ளைகள் பெற்றோரோடு பகிர்ந்து வாழும் பொழுதுதான் அந்த நிறைவான மகிழ்ச்சியை நமது வாழ்க்கையிலே காண முடியும். அது எதுவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருக்கலாம், தாளந்துகளாக இருக்கலாம், திறமையாக இருக்கலாம், நாம் பகிர்ந்து வாழ வேண்டும். ஒருவர் ஒருவரை பார்த்து புன்னகைக்கும் பொழுது, சிரிக்கும் பொழுது அதிலே கூட ஒருவருக்கு மனமகிழ்வு உண்டாகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த கனடா நாட்டிலே ஒருவர் ஒருவருக்கு நன்றி சொல்லக்கூட நேரம் இல்லாமல் நாம் வாழ்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒருவர் ஒருவருக்கு நன்றி, அதாவது சொறி என்று சொல்லி மன்னித்துக் கொள்ளுங்கள், செய்ததுக்கு தவறுக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வது கூட நேரம் இல்லாதபடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். சில நேரத்திலே ஆங்கிலத்திலே தேங்க்யூ என்று சொன்னாலும், சொறி என்று சொன்னாலும் உணராமலே சில நேரம் நாம் சொல்லிவிடுகிறோம். இல்லை, எதுவாக இருந்தாலும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவரை பார்த்து நாம் சிரிக்கும் பொழுது கூட எங்களுடைய உள்ளத்திலே, அவர்களுடைய உள்ளத்திலே மனநிறைவு உண்டாகிறது. ஒருமுறை இந்தியாவில் இருக்கிற ஒரு குருவானவர் தன்னுடைய பிரசங்கத்திலே இப்படி சொன்னார், இறுதி தீர்வு பிறர் அன்பின் அடிப்படையில் தான் நிகழப் போகிறது. அந்த இறுதி நாளில் கிறிஸ்து நம்மை பார்த்து, நான் பசியா இருந்தேன், பசியின் காரணத்தை அறிய பட்டிமன்றம் நடத்தினாயா? நான் தாகமாயிருந்தேன், எனக்காக கர்நாடக அரசுடன் போராடி காவேரியில் தண்ணீர் கொண்டு வந்தாயா? நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்காக நெசவாளர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டாயா? நான் அந்நியனாயிருந்தேன், எனக்கு பாஸ்போர்ட் விசா வாங்கி கொடுத்தாயா? நான் சிறையில் இருந்தேன், என்னை ஜாமீனில் வெளியே கொண்டு வந்தாயா? நான் நோயிற்றிருந்தேன், எனக்காக மருத்துவமனை கட்டினாயா என்று இயேசு கேட்க மாட்டார். இத்தகைய அரிய பெரிய செயல்களை எல்லாராலும் செய்ய முடியாது. ஆனால் எல்லாருமே தங்களுடைய உணவையும் உடையையும் இல்லாதவுடன் பகிர்ந்து கொள்ள முடியும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். 100 ஏழைகளுக்கு உணவு கொடுக்க முடியாது, ஆனால் ஓர் ஏழைக்கு உணவு கொடுக்க முடியும். 100 அனாதை குழந்தைகளுக்கு உடை கொடுக்க முடியாது, ஆனால் ஓர் அனாதை குழந்தைக்கு உடை கொடுக்க முடியும், செய்வோமா என்று சொல்லி அந்த அருத்தந்தை அவர்கள் கேட்டார்கள். என்னொரு அருத்தந்தை எமது நச்சரி கூட்டத்தில் எப்படி சொன்னார், யோர்தான் ஆறு உயிரினங்களை வாழ வைக்கிறது, ஆனால் சாக்கடலோ உயிரினங்களை சாகடிக்கிறது. ஏன்? யோர்தான் ஆற்றின் நீர் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்துக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் சாக்கடலோ தண்ணீரை தன்னகத்தே தக்க வைத்துக் கொள்கிறது. அதற்கு வடிகால் இல்லை. நன்னீரை உப்பு நீராக்கி உயிரினங்களை வாழ வைக்கும் உயிர் கொல்லியாக, அதாவது உயிரினங்களை கொல்லுகின்ற ஒரு உயிர் கொல்லியாக மாறிவிடுகிறது என்று சொல்லி அந்த அருட்தந்தை அவர்கள் சொன்னார்கள். ஆகவே அன்பு வான்புரா வாணன நேயர்களே, நம்மிடத்தில் இருக்கிறவற்றை பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் நிறைவான மகிழ்ச்சி நம்மிடத்திலே உண்டாகிறது. நமது அன்பு வெறும் பெயர் சொல்லாக நின்று விடாமல் வினை சொல்லாக மாற வேண்டும். அது நாம் செயல்பாட்டிலே கொண்டு வர வேண்டும். அப்பொழுது அந்த நிறைவான சமாதானத்தை இறைவனிடத்திலிருந்து நாம் காண முடியும். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த மாண்புரா நிகழ்ச்சியிலே இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த கரங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். உமது வல்லமை இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். உம்முடைய பிரசன்னம் இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். மகிழ்வா இருங்கள், எப்பொழுது மகிழ்வா இருங்கள் என்று பவுல் சொல்லுவது போல, ஆண்டவரே அந்த நிறைவான மகிழ்வை இன்றைக்கு இந்த வான்புரா நேயர்களுக்கு நீர் தருவீராக. யார் யார் கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு, துன்பத்தோடு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரே நீ நிறைவான சமாதானத்தை தருவீராக. தங்களுடைய சமாதானத்தை பொருளிலும் மனிதனிலும் பணத்திலும் வேலையிலும் இதோ தேடி அதனாலே ஏமாறந்து போய் அதனாலே பல தவறான வழிகளிலே போய் தங்கள் வாழ்க்கை உடைந்த நிலையிலே இந்த தியானத்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய தெய்வீக சமாதானத்தை இதோ இந்த வான்புறா நேயர்களுக்கு அளவில்லாமல் தருவீராக, அளவில்லாமல் தந்திவர்களை ஆசீர்வதிப்பீராக. உம்மிடத்தில் தான் நிறைவான மகிழ்ச்சி இருக்கிறது ஆண்டவரே. அந்த மகிழ்ச்சி இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும், நிறைவான சமாதானத்தை தாரும். கணவன் மனைவி உறவிலே, பெற்றோர் பிள்ளைகள் உறவிலே ஆண்டவரே உம்முடைய அளவில்லாத சமாதானத்தை தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் ஆசீர்வதித்து நீர் விடுதலையாக்குவீராக. இந்த வான்புறா நிகழ்ச்சியை ஆண்டவரே இதோ இன்டர்நெட் மூலமாக உலகத்தின் எந்த பகுதியிலிருந்து கேட்டாலும் சரி, யார் யார் என்ன சூழ்நிலையில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, அவர்கள் மேலே இப்பொழுது ஒரு தெய்வீக பிரசன்னம் இறங்கி வருவதாக, தெய்வீக பிரசன்னம் இறங்கி வருவதாக, தெய்வீக வல்லமை இவர்கள் மேல் இறங்கி வருவதாக. அற்புதம் செய்யும் ஆண்டவரே, அதிசயம் செய்யும் ஆண்டவரே. உள்ளத்தில் இருக்கிற கவலைகளை எடுத்து சமாதானத்தை தாரும். உடலில் இருக்கிற நோய்களை எல்லாம் நீர் எடுத்து பரிபூரண சுகத்தை நீர் தாரும். நீர் அதை செய்வதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் என்று நல்ல பிதாவே, ஆமென்.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-8736-647-8736-2734 அன்பு நேர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புறா நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய வான்புறா நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடைங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. நேயர்களே, இத்துடன் வான்பரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் வருகின்ற வியாழக்கிழமை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நேர்கள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரால் ஒலிபரப்பாகிய வான்பரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.